ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி பாடங்கள்ல பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில 16 ஸ்லோகங்கள் கடந்த வகுப்புல பார்த்து முடிச்சோம். அந்த 16வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் வித்யாரண்யர் அப்படின்னு பார்த்தா, இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அந்த ஆத்மாவோ சுயம் பிரகாச அறிவு, அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட தன்னில் தானாய் தன்மயமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மா சுயம் பிரகாச ஒளி. அப்படிப்பட்ட அந்த ஒளிக்கு வந்து வெளியிருந்து ஏதாவது வெளிச்சம் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, வெளியிருந்து எந்த வெளிச்சமும் அதுக்கு தேவையில்லை, ஏனென்றால் அதுவே சுயம் பிரகாச ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் தான் என்ன சொன்னார்னா, சூரியன் எப்படி தன்னில் தானாய் சுயம் பிரகாச ஒளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் ஆத்மாவும் தன்னில் தானாய் சுயம் பிரகாசமாய் ஒளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இங்க உண்மையில் நம்ம பார்க்கிற இந்த விசே சுகங்கள், இந்த உலகம், இந்த உடல் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆத்ம ஒளியினால் தான் பிரகாசிக்கிறதே தவிர ஆத்மா என்று இங்கு எதுவும் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இங்க மனம், இந்திரியங்கள், உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் அந்த ஆத்ம ஒளியினாலேயே பிரகாசிக்கின்றன. அந்த ஆத்ம ஒளி இல்லாவிட்டால் இங்க மனம் வேலை செய்யாது, புலன்கள் வேலை செய்யாது, அப்புறம் இந்த உலகம் தெரியாது. ஏன்னா மனம் வேலை செய்யல, புலன்கள் வேலை செய்யலன்னா என்ன நடக்குது? உலகம் தெரியறது இல்லையே. நம்ம தான் ஏற்கனவே சொன்னமே, ஆழ்ந்த உறக்கத்தை தூங்கும்போது உலகம் காணாம போயிடுதே, அப்ப மனம் இல்லை, புலன்கள் இல்லை, ஏன்னா நம்ம தூங்குறோம். அப்ப அப்படி நம்ம தூங்கும்போது இந்த உடல் இயங்காம இருக்குது, மனசு இயங்காம இருக்குது, அப்ப நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலையில நமக்கு உலகம் தோன்றுவது இல்லை. ஆனாலும் இந்த உடல்ல உயிரோட்டம் இருக்கு, அதனால திருப்பி மறுநாள் காலையில் நம்ம விடிஞ்சி எழுந்திருக்கிறோம். ஆனா மரணம்ங்கிறது அப்படி இல்லை. மரணம்ங்கிறது இந்த உடலும் சேர்ந்து இல்லாம போயிடும், அந்த உடல் இயங்குவதற்கான இயக்கம் நின்று போயிடும். அப்போ வந்து எப்பொழுதும் போல மீண்டும் உலகம் இருக்காது, உறவுகள் இருக்காது, எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ மரணத்தில் காணாமல் போகிறது மாதிரியே நமக்கு தினசரி தூக்கத்துலையும் காணாமல் போகுது. அப்போ இங்கே உண்மையிலேயே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புலன்கள் அடிப்படையில் தான் மனசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால கண்ணினால பார்த்து, மனதினால இது இது இன்னதுன்னு புரிஞ்சு, அதை புத்தியினால பகுத்து பார்த்து விசாரித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த உடம்பும் மனசு. ஆனா இதனுடைய காலாவதி காலம் வரும்போது உலகம் மீண்டும் காணாம போயிடும். அப்ப அந்த காணாமல் போற உலகத்தை வாழும் காலத்திலேயே அது பொய் அல்லது தோற்றம் என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டால் நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கறதுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுற விஷயம். அப்ப ஆத்ம ஒளி என்பது சுயம் பிரகாச ஒளி, ஆனால் உலகமோ அதனுடைய வெளிச்சத்தில் தெரிகின்ற ஒரு தோற்றம் அப்படின்னு இங்க புரிய வச்சுட்டார். அதான் கடந்த 16வது ஸ்லோகத்துக்கான விளக்கம். இப்ப நம்ம இன்றைக்கு 17வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். ஏனேதம் ஜானனே சர்வம் தம் கேனேந்தியனே ஜானதாம் விஞ்ஞாதாரம் கேன வித்யாத்து சட்டம் வேத்யே து சாதனம். இங்க என்ன சொல்றாரு இந்த 17வது ஸ்லோகத்துல, எதனால் இந்த உலகம் அறியப்படுகிறது, அதை வேறு எதனால் அறிய முடியும், அப்படி அறிபவனை யார் அறிகின்றார்கள், அப்ப அறியப்படும் பொருள்களை அறிவதற்கான கருவி இருந்தாலும் அறிபவனை அறிய அங்கு எந்த கருவியும் இல்லவே இல்லை அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்லி காட்டுறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் என்பது அறியப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்படி அறியப்படுகின்ற விஷயம் வந்து எந்த அடிப்படையில் நமக்கு இங்க அறியப்படுகிறது அப்படின்னா, புலன்கள் அடிப்படையில தான். இது இது இன்னதுன்ட்டு கண்ணு பார்த்து கண்டுபிடிக்கும், மனசு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி புத்தியில சேகரிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து இதை பேனான்னு சொன்ன உடனே நம்ம கண் அதை பார்த்து இது பேனான்னு முடிவு பண்ணும். ஒருத்தர் பென்சில் சொன்ன உடனே அதை கண் அதை பார்த்து பென்சில் முடிவு பண்ணும். பார்ப்பதுனால மட்டும் அந்த உருவத்தை வச்சு முடிவு பண்றது இல்லை, அதுக்கான ஒரு நாமத்தையும் நமக்கு காதுல கொடுத்துருவாங்க. வெறும் உருவத்தை மட்டும் நம்ம முன்னாடி காட்டிக்கிட்டு இருந்தா அது என்ன ஏதுன்னு நமக்கு புரியாது இல்லை. இப்ப நம்ம முன்ன பின்ன ஒரு செடியை பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடியினுடைய உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுது, அது என்ன செடி அப்படின்னு தெரியலன்னா திருதண்டு முழிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனா செடி அவ்வளவுதான், ஆனா அந்த செடி என்ன ரகம் அப்படின்னு தெரிஞ்சா, அது யாராவது அந்த செடியை பத்தி தெரிஞ்சவங்க வந்து இது இந்த மாதிரி செடிங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு அந்த செடியினுடைய ரூபமும் நாமமும் பதிவாயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எப்ப கேட்டாலும் அந்த செடி இந்த பெயர் படைத்த செடின்னு நமக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பெயர் பதிவாகலைன்னா செடி மட்டும் தெரியும், ஆனா அது என்ன பெயர் நமக்கு தெரியாது. அப்ப இப்படி நம்ம நடைமுறையில நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா. அப்ப அதுதான் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும், தோற்றம் மட்டும் இருக்கும் நாமம் இருக்காது. அப்ப இதனால என்ன காரணம், அந்த நாமம் எப்படி தெரிய வேண்டும் என்றால் அதற்கு காது என்ற புலனின் வழியாகவும் சில விஷயங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அதுக்கான பெயரும் நமக்கு தெரியும். அப்ப உருவம் பெயர் நாமம் ரூபம் இது ரெண்டும் எப்படி அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா புலன்கள் தான். அப்ப இந்த உலகம் முழுவதும் எதனால் அறியப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது கேள்வி எழுப்பும் போதே நமக்கு புரிஞ்சுக்கணும், புலன்கள் அடிப்படையில தான் இப்ப நம்ம இந்த உலகத்தை ஒவ்வொன்றா பார்க்கிறோம். ஆனா அந்த புலன்கள் இது இது இன்னதுன்னு பகுத்து பார்ப்பதற்கு பின்னாடி என்ன இருக்கு, மனசு இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன உடனே மனசுல தானே அதை பதியப்படி வைக்கிறோம், மனம் வந்து அதை ஆராய்ந்து பார்க்குது, இது பேனாவா இது பென்சிலான்னு கேட்குது, ஆமா இது பேனா இது பென்சில்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே புத்தியில் அதை விசாரித்து பார்க்குது, இப்படி இருந்தா பேனா இப்படி இருந்தா பென்சில் அப்படின்னு அதை விசாரித்து பார்த்து விவேகத்தை கொண்டு பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்போ இந்த பதிவு தான் நமக்கு வந்து எப்போ கேட்டாலும் சொல்ல முடியும், இல்லைன்னா எப்படி தெரியும் இது பேனா இது பென்சில். அப்போ ஒரு பதிவு நமக்குள்ளே உருவாகிடுது இல்லையா. அப்போ அப்படி உருவாக்கி அது ஒரு சேகரிப்பு கலனாக நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட அறியப்படும் பொருள்களை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி ஏகப்பட்ட அறியப்படும் பொருள்களை அறிந்து கொண்டிருக்கின்ற கருவிகள் இருக்கலாம், ஆனால் அறிபவனை அறிய எந்த கருவி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது உண்மைதானே, ஏன்னா இப்ப அறிபவன் அப்படிங்கிறது இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், மனசு. அறியப்படும் பொருள் என்ன, இந்த உலகம். ஆனா இந்த அறிபவனும் அறியப்படும் பொருளும் எதன் அதிஷ்டானத்துல இருக்கிறது, அறிவு. அப்ப அறிவின் அதிஷ்டானத்துல இருக்கின்ற அறிபவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான், அவன் தான் பார்ப்பான், அவன் தான் திருக்கு. அந்த திருக்கு மூலமா இங்க திருஷ்யம் இருக்கிறது, பார்ப்பான் மூலமா பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது. ஆனா இந்த பார்ப்பான் பார்க்கப்படும் பொருள் பின்னாடி இன்னொன்று இருக்கு, அதுதான் பார்வை அல்லது அறிபவன் அறியப்படுவர்களுக்கு பொருளுக்கு பின்னாடி அறிவு, அதுதான் ஆத்மா. ஆனா இங்க அறிபவனை எந்த கருவியும் கொண்டு அறிய முடியாது, ஏன்னா மனசுக்கு வேற இன்னொரு விஷயம் என்ன இருக்க போகுது, அது மனம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் அங்கே இல்லை. ஏன்னா அறிவு வந்து எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அறிபவனை அறிவதற்கு எந்த கருவியும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி அந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்ப இந்த செயலினுடைய ஒரு ஆழமான உண்மை என்ன, இந்த வேதாந்தத்தினுடைய மைய கேள்வி இது. எப்படின்னா அறிவின் ஆதாரம் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிரகாசமான புத்தி மனசு இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த உள்வாங்கி இது பேனா இது பென்சில் அப்படின்னு புரிஞ்சுக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு புற அறிவு வேலை செய்யுது, அந்த புத்தி வேலை செய்யுது, அப்பதான் நம்ம இது பேனா இது பென்சில்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம எதனால் எல்லாவற்றையும் அறிகிறோம்னு பார்த்தா கண்ணு மனசு புத்தி இப்படி எல்லாவற்றையும் கொண்டுதான் நம்ம இந்த விஷயங்களை சேகரிக்கிறோம். அப்ப மனதினுடைய அடுத்த பரிமாணமான புத்தியை கொண்டுதான் பகுத்தறிகிறோம், இது பேனா இது பென்சில்னு பகுத்து பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்தாலும் அந்த புத்தி அந்த புற அறிவு விஷயத்தை சேகரிக்கின்ற அறிவு அதற்கு பின்னாடி ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் ஆத்மா, அதுதான் தூய சாட்சி. அப்ப அந்த சாட்சியை எதனாலும் அறிய முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ரொம்பவே டெப்தா இந்த பாடத்துல வந்தீங்கன்னா, ரொம்பவே டெப்தா வந்தீங்கன்னா நீங்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆத்மா இல்லாம இங்க எதுவுமே இல்லை. ஆனா ஆத்மாவால் உண்டாக்கப்பட்ட அந்த சித்து பிரகாசத்துல பிரதிபலிக்கின்ற ஊடகமா இந்த பாடி மைண்ட் உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது, அது எப்படி உருவாச்சு, அதனுடைய பிரகாசத்தினால அதனுடைய வைபவத்தினால அதனுடைய இருப்பினால உருவாகுது. அப்படி அந்த இருப்பின் அதிஷ்டானத்தில் இங்கு உண்டாக்கப்பட்ட சித்து பிரகாசம் வந்து ஒரு ஊடகத்தின் வழியாக பிரகாசித்து அந்த ஊடகமாகிய உடலில புலன்களை கொண்டு மனதை கொண்டு இதையெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்த்தாலும் கடைசியில் நம்ம என்ன சொல்லிடுறோம், அதிகமாக விசாரணை பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து கடைசியாக என்ன முடிவுக்கு வரோம், அப்படி ஒரு விஷயமே இல்லைங்களே, அது வெறும் தோற்றம் தானே, நான் இருக்கிறதுனால தான் அது தெரியுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்துடுறோம் இல்லையா. அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்த பிறகு அப்ப நான் இருக்கிறதுனால அது இருக்குது அப்படின்னா பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகமா மனசு இருக்கு. அப்ப மனம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி அந்த ஆத்மாவின் அதிசய சக்தி அது. அப்ப அந்த சக்தி ஆத்மாவிடத்திலிருந்து பிரிக்க முடியாததாகத்தான் அதுவும் இருக்குது. அதனாலதான் அந்த அறிவின் வெளிப்பாடாகவே மனசு வெளிப்பட்டு இந்த புலன்கள் மூலமா உலகத்தை உண்டு பண்ணி இங்க விசய சுகங்கள்ல சிக்குது. ஆனா இங்க இருமைகள் இருக்கிறதுனால நம்ம அதை மனசுன்னு சொல்றோம். அதுவே ஒருமைத்தன்மைக்குள்ள வந்துட்டா அதுக்கு பேர் அறிவுன்னு பேரு. ஆக்சுவலா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மனசுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா அது விவகாரத்துக்குள்ள போய் இது நல்லது இது கெட்டது இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதையாவது மாற்றி மாற்றி இருமைகள்ல சிக்கும் போதுதான் அது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில மனசுன்னு என்று நம்ம அதுக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறோம். ஆனா அது இது உயர்வு தாழ்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இது பேனா பென்சில்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி என்னங்க இருக்குன்னு கேட்டா சித்து தான் இருக்கு. அப்ப சித்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சித்தை வேற எதை கொண்டு அறிய முடியும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்ல வருது. அப்ப அப்படிப்பட்ட சித்து பிரகாசத்தை அந்த சுயம்பிரகாச அறிவை வேறு எதை கொண்டு அறிய முடியும்? அதற்கு அதை கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது வேறு கருவி தேவைப்படுகிறதா? மற்ற பொருள்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆத்மாவை கண்டுபிடிப்பதற்கான ஏதாவது கருவி இருக்கிறதா அப்படின்னா அப்படி ஒரு கருவி இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள். அப்ப அதான் இங்க சொல்றாரு, விஞ்ஞாதாரம் கேன வித்யாத். ஏன்னா இந்த அறிபவனை அறிய வேறு ஒரு கருவி இல்லை. இது உபநிஷத்தினுடைய நேரடி வாக்கியம். ஏன்னா அறிபவனை யார் அறிய முடியும்னு கேட்குது. அறிபவனை யார் அறிய முடியும்? அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அறியப்படும் எல்லாம், அதாவது அறியப்படும் எல்லாம்னா நம்ம வெளியே பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஏகப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா வெளியே, பேனா பென்சில் புத்தகம் டேபிள் சேர் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்கள் வெளியே இருக்கு. இது ஜடப்பொருட்கள் மட்டும் இல்லை உயிர் பொருட்களாகவும் நிறைய இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அறியப்படும் பொருட்கள் தான். ஆனால் இந்த அறியப்படும் பொருட்கள் எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறது, எந்த சப்ஜெக்ட் மூலமாக வெளிப்பட்டுச்சின்னு கேட்டிங்கன்னா ஆத்மா தான் சப்ஜெக்ட். அப்படிங்க ஆத்மாவின் மூலமாகத்தான் இங்கே எல்லாம் இருக்கின்றன. அப்போ என்னுடைய இருப்பினால்தான் இங்கே எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றவே முடியாது. என்றைக்குமே சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றவே முடியாது. அதாவது இருப்பை வந்து ஒரு பொருளாக மாற்றி நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. வித்யாரிணர் வந்து இந்த இடத்துல அப்படி ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற ஆழமான உண்மை விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சுயம்பிரகாச அறிவு இருப்பதனால் அறியப்படும் பொருட்கள் படைக்கப்படுகின்றன. அவ்வாறு படைக்கப்படுகின்ற பொருட்கள்ல உடல் மூலமா மனது உண்டாகி, இங்க மனிதன் அப்படிங்கிற நாம உண்டாகி நம்ம மூலமா மனசு உண்டாகுது. அந்த மனம் வந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில பெருசாகுது, எல்லாம் தெரிய வருது நமக்கு. அது எப்படி தெரிஞ்சுது, புலன்கள் மூலமா தெரியுது. இது பேனா இது பென்சில் இது புத்தகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் உள்ள போகிட்டே இருக்கு. குழந்தையா இருக்கும்போது ஒன்றும் தெரியாம இருந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றா உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாம் உள் வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தையே படைச்சிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தை சயின்ஸ் எல்லாம் படிச்சிடுது. படித்த உடனே கேலக்சினா என்னன்னு சொல்லுது. அப்போ அந்த யூனிவர்சல் எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிற அந்த மெத்தடாலஜியெல்லாம் அந்த குழந்தைக்கு புரிய வச்சிருக்காங்க சயின்ஸ் படி. அப்போ இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்குதே, எப்படி தெரிஞ்சுது? எல்லாம் வெளியிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். ஆனால் இப்படி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த வெளியிருக்கிற விஷயம் எல்லாம் என்ன, ஆப்ஜெக்ட் தானே, அது அறியப்படும் பொருட்கள் தானே. ஆனா இதை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற அதிஷ்டானம் அந்த குழந்தைகளிடத்துல இருக்கின்ற தூய அறிவு அல்லவா, அதுதானே சப்ஜெக்ட். அதன் மூலமா தானே அது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சப்ஜெக்டை நீங்க ஆப்ஜெக்டாக மாற்ற முடியாதுங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட நான் இருப்பதினால்தான் நீங்க எல்லாம் இருக்கிறது. ஆனால் நானோ இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, தூய உணர்வு தூய அறிவு அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதைதான் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே அதனால்தான் திருக் திருசிய விவேகம் அப்படின்னு ஆதிசங்கர் அவருடைய நூல் இருக்கு இல்லையா, அந்த திருஷ்யம் என்பது பார்க்கப்படுபவைகள், அந்த திருக் என்பது பார்ப்பவன். அப்போ இங்கே ஆதிசங்கரர் ஏன் வந்து அந்த திருக்கு திருஷ்யத்தோடு நிறுத்திக்கிட்டாரு, இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. இது கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ நாம்லாம் இந்த பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், அறிபவன் இருக்குங்க, அறியப்படும் பொருள் இருக்குங்க, ஆனால் அறிவு ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில் புரிகிற மாதிரி. ஆனால் சான்ஸ்கிரிட்ல ஆதிசங்கர் வந்து திருக்கு திருஷ்யம் அப்படின்னு ரெண்டே விஷயத்தோட முடிச்சுட்டாரு. அப்போ என்ன பார்ப்பான் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சாட்சியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரா? அப்போ அந்த சாட்சி இருப்பதனால இங்கே வெளியே பார்க்கப்படும் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா எதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்குது இல்லையா. அப்ப ஏன் இவர் பார்ப்பான்னு வந்து சொல்லிடுறாரு? அப்ப அந்த பார்ப்பானுக்கு பின்னாடி பார்வை இருக்கிறத ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? அல்லது திருக் என்பவன் வந்து அறிபவன், திருஷ்யம் என்பது அறியப்படும் பொருட்கள். அப்போ ஆதிசங்கர் வந்து திருக் திருஷ்யம் என்ற ரெண்டு வார்த்தையை சொல்லும் போது அப்போ அறிபவனையும் அறியப்படும் பொருள்களை மட்டும் பேசுறாரு, அறிவை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இங்க ஆதிசங்கர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சூட்சமா அதை உள்ள ஒளிய வச்சுட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அறிவின் அதிஷ்டானத்துல தான் எல்லாமே இருக்கு. நான் அறிவுன்னு தெரிஞ்ச பிறகு என்னுடைய வைபவம் தான் இந்த உடலும் மனசும். அப்ப என்னுடைய வைபவத்தினால் உண்டாக்கப்பட்ட இந்த உடலும் மனமும் இந்த உலகத்தையே உண்டாக்கி இருக்கு. அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்பதை எந்த அறிவு அறிந்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இருக்கின்ற மனம் கூட அந்த அறிவை சார்ந்துதான் இருக்கிறதுனால அங்க அறிபவனே அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கிறான். ஆகவே அறிபவன் என்று சொன்னாலே போதும், அது அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அறியப்படும், இல்லாவிட்டால் எதையும் அறிய முடியாது. ஆகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, மனதையே அறிவாகவே மாற்றிவிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற டாபிக்ல ஆதிசங்கர் பேசும்பொழுது அறிபவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறார், இல்லைன்னா பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு, அந்த அறிபவனையே ஆத்மான்ட்டாரு, பார்ப்பவனையே ஆத்மான்ட்டாரு. அப்ப நமக்கு இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும், அது எப்படி அறிபவன் மனசு தானே, அறிவு தானே பிரம்மம் அப்படின்னு நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம். அது இந்த அளவுக்கு விசாரணை பண்ணி மெச்சூரிட்டி வந்த பிறகு அந்த மனமே இல்லை, இங்க அறிவு மாத்திரம்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் அறிபவனுடைய ஸ்டேஜ்ங்க. அது நிறைய பேருக்கு சொன்னா புரியாது, ஏன்னா அது ஆரம்பத்துல நம்ம வந்து மனசே இல்லை, மனசுதான் அறிவு, மனம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது மனமே என்ன சொல்லுவாங்க, நிறைய மகான்கள்லாம் சூட்சமா பேசுவாங்க, அந்த கடவுளை பத்தி சொல்லும்போது மனமே இறைவன் அப்படின்றுவாங்க, நல்லது அது இப்படி சொல்லுவாங்க, மனமே கடவுள், உயிரே கடவுள் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு அப்பெல்லாம் புரியாது, என்னங்க மனமே கடவுள்ங்கிறாங்க உயிரே கடவுள்ங்கிறாங்க அப்படின்னு நமக்கு அப்ப புரியாது. இப்ப புரியும், ஏன்னா இங்க அதிஷ்டானமா என்ன இருக்கோ அதனுடைய வெளிப்பாடா மனசு இருந்தா என்ன, மூச்சு இருந்தா என்ன, உயிரே கடவுள்னா என்ன, மூச்சும் அதுதானே, மூச்சு தானே மனசு வந்து சூட்சமா இருக்கு, மூச்சு நம்மளால உணரப்படுது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே சூட்சமா பரிபாஷையில சொல்லும் போது இங்க கடைசியில திருக்கு திருஷ்யம்ங்கிற ரெண்டே வார்த்தையில அடக்கிட்டாரு. அறியப்படும் பொருட்கள் அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது, அறிபவனின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதனாலதான் திருக் திருஷ்யம் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் இங்க பேசப்படுது. அதை இங்க உபனிஷத்து ஒப்பீடு பண்றதுதான் விஞ்ஞாதாரம் கேன விஜானியாத் அப்படிங்கிறாரு. அறிபவனை யார் அறிய முடியும் கேட்கிறாரு. எஸ் யாமதம் தஸ்ய மதம், அதை அறிந்தவன் அதை ஒரு நாளும் தனக்கு வேறான ஒரு பொருளாக அறியவே முடியாது அப்படிங்கிறது நிரூபணம் பண்றாரு. அப்ப அதை தனக்கு வேறாக அறியவே முடியாதுங்கும் போது இங்க அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க மனம் வெளிக்கிளம்பி இந்த உடலையை உண்டாக்கி அந்த புலன்கள் மூலமா இங்க பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த வைபவம் எல்லாம் நிகழணும்னா சும்மா வருமா? அதாவது ஒரு விஷயம் வந்து இப்ப நான் கண்ணாடியில போய் நிக்கிறேன்னா நான் இருக்கிறதுனால தானே கண்ணாடியில உருவம் வருது, நான் வந்து ஒரு விசிபிளா இருக்கிறதுனால தானே கண்ணாடியில இன்னொரு விசிபிளா உருவம் தெரியுது. அப்ப அது மாதிரி இங்க அறிவு வந்து இன்விசிபிளா இருக்கிறதுனால தான் மனசுலயும் இன்விசிபிளான ஒரு விஷயத்தின் மூலமா இவ்வளவு விவகாரங்கள் அறியப்படுது. இப்படிப்பட்ட இன்விசிபிளான ஒரு விஷயம் எப்படி விசிபிள் ஆகுதுன்னா ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம்தான். அதாவது எனக்கு என்னன்னு தெரியாது, நாமமும் ரூபமும் சூட்டப்படாத பொழுது எனக்கு அது வந்து அறியாத ஒரு விஷயம். ஆனா எனக்கு அறிவு புகட்டும் போது எனக்கு அது நாம ரூபங்களால் காணப்படுகிறது என்றுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்படிதான் இங்க மகான்களும் ஞானிகளும் அந்த விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. அப்ப அறியப்பட வேண்டிய பொருள் வந்து ஆத்மா கிடையாது, அது அறிவின் ஆதாரம், அதுதான் அத்வைதத்தின் உச்சம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு வருது. அப்ப இங்க சாதகனுக்கான தியான வழி என்ன அப்படின்னா, இப்போ அமைதியா உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேள்வி கேட்பாங்க ரிஷிகள். அந்த எனக்கு அப்படின்னு சொல்றவன் யாருப்பான்னு கேட்பாங்க. அப்போ எனக்குன்னு சொல்லி நீ உனக்கு ஏதோ தெரியுதுன்னு சொல்றிய இல்லையா, அப்போ அந்த எனக்குன்னு சொல்லி நீ என்னத்தை பார்க்குற, சாட்சியா எதையோ பார்க்குறியா, நான் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உலகத்தை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீ சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன்னா நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அல்லது எனக்குன்னு சொல்ற நான் சாட்சின்னு சொல்ற அப்படி சொல்ற நீ யார், அதை ஃபஸ்ட்டு தேடு அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நான் இருக்கிறேன் எனக்கு தெரிகிறது அப்படின்னு எதையாவது சொன்னா எனக்குன்னு சொல்றவன் யாருன்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புவோம், எனக்கு தெரிகிறதுன்னு சொன்னா அப்படி தெரிகிறது என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புவோம். அப்ப இது ரெண்டுக்கும் பதில் சொல்லணும். ரெண்டுக்கும் பதில் சொல்றதா இருந்தா என்னுடைய இருப்பினால இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப என்னுடைய இருப்புன்னு சொல்ற நீ எப்படி இருக்கிறாயின்னு அடுத்த கேள்வி கேட்டா நம்முடைய உண்மை நிலையை நம்ம காட்டி கொடுத்துதான் ஆகணும். அப்ப எனக்கு என்னுடையது அப்படின்னு சொல்றவன் யாருன்னு பார்த்தா அதுதான் நான் அப்படிங்கிற ஆத்மா. அப்ப எல்லாவற்றையும் அறிய செய்பவனை வேறு எதாலும் அறிய முடியாது என்று இங்கே இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்றது. அதுதான் இந்த 17வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அடுத்தது 18வது ஸ்லோகம் போலாம். ஏன்னா இப்படிதான் மகான்கள் வந்து ரொம்ப இன்டெப்தா பேசிக்கிட்டே போவாங்க. ஏன்னா இருப்பு மாத்திரமே இருக்கிறதுங்கிறத நிரூபணம் பண்ணணும். அந்த இருப்பின் அதிஷ்டானத்துல இங்கு சித்து பிரகாசிச்சு உலகத்தை உண்டு பண்ணுதுங்கிறதுக்காக அது உண்மையாகி விடாது. அதுக்குதான் நேற்று கண்ணாடி ஓமானம் ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டேன் நானு. அதை வச்சு கரெக்டா நடைமுறைக்கு வந்துடும். அடுத்த ஸ்லோகம் 18. சவேதி வேத்தியம் தத் சர்வம் நான்யஸ்தஸ்யாஸ்தி வேதிதா விதிதா அவிதாபியாம் தத் புருதக் போதஸ்வரூபகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆத்மா அனைத்தையும் அறிகிறது, அதை தவிர வேறு அறிபவன் இல்லை. அது அறிந்ததும் அறியாததும் ஆகிய இரண்டையும் தாண்டி தனித்த சுத்த அறிவு ஸ்வரூபமாகவே இருக்கிறது அப்படின்ட்டு இந்த 18வது ஸ்லோகத்துல அந்த ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மையை இங்க உணர்த்துறாரு. ஏன்னா ஆத்மா அனைத்தையும் அறிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியப்படும் பொருள்களை எல்லாம் அறிகிறது. அப்ப அப்படி அறிகின்ற அதை தவிர வேறு அறிபவன் இல்லை. இங்க வேறு அறிபவன் இல்லைன்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ எதை சொல்ல வர்றாரு? மைண்டையும் சேர்த்துக்கிறாரு, அறிபவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மைண்டு தான் இங்க எல்லாத்தையும் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறது, அறிபவனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அப்ப அந்த மைண்ட் எங்கிருந்து வந்தது? அது ஆத்மாவின் அதிசய சக்தி, அதனுடைய அதிஷ்டானம். அதான் சித் பிரகாசத்துல வெளிப்பட்ட ஒரு ஊடகம். அப்ப அது மனதின் மூலமாக அறியிட்டோம், இது பேனா இது பென்சில்ன்ட்டு. ஆனா அதிஷ்டானமா அந்த அறிவு மட்டுமே இருக்கிறதுனாலதான் அது ஊடகத்தை உருவாக்கி அனைத்தையும் அறிந்து கொண்டாலும் அல்லது அறிய முடியாவிட்டாலும் அந்த இரண்டையும் தாண்டி எது இருக்கிறது உண்மையிலேயே? அந்த சுத்த அறிவு தான் இருக்கிறது. அதனுடைய சொரூபம் தான் இங்க எல்லாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்யுது. அப்ப என்ன மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வேதாந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த வேதாந்தம் கூறுகின்ற பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற அந்த இறுதி வாக்கியத்தை நிரூபிக்குது. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யாங்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிரூபணம் செய்யுது. அப்ப இங்க ஆத்மா மட்டும்தான் அனைத்தையும் அறிகின்ற அறிவு அல்லது அனைத்தையும் அறிகின்ற சாட்சி. ஆனால் எந்த ஒரு அறிவு பொருளாகவும் அது மாறவே மாறாது. ஏன்னா சவேத்தி வேத்தியம் தத் சர்வம், அதுதான் இங்க சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அது என்ன அதனுடைய மீனிங் அப்படின்னா, உலகத்தில் எதெல்லாம் அறியப்படுகிறதோ அதற்கு காரணம் என்ன என்றால் ஆத்மா. நான்யஸ்தியாஸ்தி வேதிதாங்கிறாரு, ஆத்மாவை தவிர வேறு அறிபவன் இல்லை, எல்லா அறிவும் அதன் மூலமே அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப நாம வந்து இந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், இருப்பது இருப்பு மாத்திரமே, அந்த இருப்பின் வெளிப்பாடு தான் இங்க சித்தா மாறி இந்த உலகமா விரியுது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல அது உடலாக இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துல கேலக்சியில எவ்வளவோ கோள்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும், அந்த கோள்களுக்குள்ளதான் பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பந்துக்குள்ள ஏராளமான ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு நீங்க என்னென்ன விஷயங்களை தனித்தனியா பிரிச்சு பார்த்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே நீங்க அறிந்து கொள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னா அறிவு மாத்திரமே இருக்கிறது, ஆத்மா மாத்திரமே இருக்கிறது அப்படின்றது. அப்ப எல்லா அறிவும் அதன் மூலம் தானே அறியப்படுகிறது. அப்ப அதற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப இருப்பது அது மாத்திரம் தானே? அப்ப அது இருக்கிறது என்பதை நம்ம ஒப்புக்கொண்டு விட்டால் எல்லாம் அதனுடைய அதிஷ்டானத்தில் இருப்பதினால நம்ம சர்வம் பிரம்மமயம் என்றுதான் சொல்ல முடியுங்கிறதையும் இங்க நிரூபணம் பண்றாரு. அப்ப சர்வம் பிரம்மமயம் அப்படி நம்ம சொல்லும் போது ஏதோ புதிதாக எல்லாம் வந்து விட்டதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. அது இருப்பதினால் இருக்கின்ற இந்த விஷயம் தோன்றம் மாத்திரமே தான் திருப்பி நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றைய வகுப்புல நம்ம ப்ரூவ் பண்ணோம். கண்ணாடி வழியா நான் என்னுடைய உருவத்தை பாக்குறேன், ஆனா நான் இருக்கிறதுனால தான் கண்ணாடியில உருவம் தெரியும். என்னுடைய பாடியில என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் கண்ணாடியிலையும் அதே மாதிரி இருக்கும். அப்ப பலவிதமான உறுப்புகள் கண்ணாடியில தெரியுறது, விதவிதமா நான் பேர் கொடுத்து, அது காது இது மூக்கு இது கண்ணுன்னு நான் அதுக்கு பேர் கொடுத்து அந்த உருவத்தை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே அந்த கண்ணாடியில் தெரியுற கண்ணு காது மூக்கெல்லாம் தோற்றம் தானே, உண்மை கிடையாது இல்லையா? அதுல இருக்கிற கண்ணு காது மூக்கெல்லாம் இங்க எங்கிட்ட தானே இருக்குது. நான் இந்த பக்கம் தானே இருக்கிறேன். கண்ணாடிக்கு வெளியே நான் இந்த பக்கம் இருந்துகிட்டு என்னுடைய கண்ணை கண்ணாடியில பாத்துக்கிட்டு கண்ணுங்கிறேன், என்னுடைய காதை கண்ணாடியில பாத்துக்கிட்டு காதுங்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், உருவத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆத்மா உருவம் இல்லை இல்லையா? உருவம் இல்லாத ஆத்மாவை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறதுக்காக என்னுடைய உருவத்தோட கம்பேர் பண்ணி பேசுறேன். இப்ப நான் வந்து இந்த பக்கம் இருந்துகிட்டு கண்ணுங்கும் போது கண்ணாடியிலையும் கண்ணு இருக்குது, காதுங்கும் போது கண்ணாடியிலையும் காது இருக்குது, மூக்குங்கிற கண்ணாடியிலையும் மூக்கு இருக்குது. ஆனா நான் என்ன வேணா எங்கிட்டு இருக்கிறது எல்லாம் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உண்மையா? கிடையாது. எங்கிட்டு இருக்கிறதா உண்மை, அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தோற்றம். இது புரியுது இல்லையா? இதே மாதிரி ஆத்மா எப்படி இருக்கு? சுயம் பிரகாச அறிவா இருக்கு. அப்ப நீங்க என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அந்த ஆத்மா மூலமா தான் கொடுக்க முடியும். அப்ப நீங்க வெளியே பார்த்து ஒரு பேனா அப்படின்னு சொன்ன உடனே ஆத்மா மூலமா தான் அந்த பேனா உங்களால் அறியப்பட்டது. பென்சில், ஆத்மா மூலமா தான் அந்த பென்சில் உங்களால் அறியப்பட்டது. புத்தகம், ஆத்மா மூலமா தான் அந்த புத்தகம் அறியப்பட்டது. அப்ப நீங்க புத்தகம், பேனா, பென்சில், ஆண், பெண், மிருகம் அப்படின்னு என்ன வேணா பேர் வச்சுக்கீங்க, அதுக்கு என்ன ரூபம் வேணா வருத்தம், அது எல்லாம் எதன் வாயிலாக அறிஞ்சிங்க? ஆத்மாங்கிற என்னுடைய இருப்பினால தான் அதெல்லாம் தெரிஞ்சுது. என்னுடைய இருப்பினால அந்த பக்கம் பேனா, பென்சில், மிருகம் அப்படின்னு நான் பல பேரும் பல உருவங்களையும் உருவாக்கி பார்த்தாலும் உண்மையில் அதெல்லாம் தோற்றம் தான். இப்ப புரியுதா? ஏன்னா அந்த அறிவின் அதிஷ்டானத்தை தான் நாம ரூபங்கள் தோன்றுது. அப்ப நாம ரூபங்கள் தோன்றுவதை வைத்து கொண்டு அது உண்மை என்று உறுதி செய்து விடக்கூடாது. அது என்னுடைய இருப்பினாலே உருவாக்கப்பட்ட தோற்றம் தான். அப்ப எப்படிங்க இந்த தோற்றம்? அதுதான் ஊடகம். ஊடகம் என்னங்க? மனசு. இங்க என்ன பாக்குறதுக்கு ஊடகம் என்னங்க? இந்த பாடி மைண்டை நான் பாக்குறதுக்கு என்ன ஊடகம்? கண்ணாடி. இப்ப நான் எங்க வீட்டுல வந்து என்ன பார்க்கணும்னு நினைச்சேன்னா எங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில போய் நான் என்ன பார்ப்பேன், அதுக்கு எனக்கு ஊடகம் கண்ணாடி. ஆத்மாவுக்கு என்ன ஊடகம்? மனசு. அப்ப இந்த மனதை வைத்துக்கொண்டு இந்த பேனா பென்சில் எல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் நான் இருக்கிறதுனாலதான் அது பேனான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டப்பா, நான் இருக்கிறதுனாலதான்ப்பா அது பென்சில்னு நீ தெரிஞ்சுக்கிட்டப்பா. அப்ப நான் இல்லாம உனக்கு எங்கிருந்து பேனா வந்தது, நான் இல்லாம எங்கிருந்து உனக்கு பென்சில் வந்தது? உண்மையிலேயே பேனா பென்சிலை கண்டுபிடிச்சவன் யாரு? மனுஷன் தானே. அப்ப அந்த மனுஷனுக்கு எங்கிருந்து அறிவு வந்தது? அந்த ஆத்மா இடத்துல இருந்து அறிவு வந்தது. அந்த அறிவை வச்சுதான் அவன் பென்சிலை கண்டுபிடிச்சான், பேனாவை கண்டுபிடிச்சான். அப்ப இந்த உலகத்துல படைப்பு என்று நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது செயற்கையாக நீங்க படைச்சிருக்கிற உலக விவகாரங்களுக்கான பொருட்களான பேனா பென்சில் அல்லது செல்போன் டிவி கம்ப்யூட்டர்னு நீங்க இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் ஆத்மா மூலமா தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா இல்லாம படைக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் புத்தி இல்லாம ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறவனுக்கு அறிவு வேண்டாமா? ஒரு செல்போனை கண்டுபிடிக்கிறவனுக்கு அறிவு வேண்டாமா? அப்ப அந்த அறிவு அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அந்த ஆத்ம அறிவு, அந்த சுயம் பிரகாச அறிவு அந்த ஊடகத்தின் வழியாக பிரகாசித்து இந்த உபகரணத்தை உருவாக்கியது, இந்த கருவியை உருவாக்கியது. அப்ப இங்க உண்மையிலேயே விஞ்ஞானியே யாரு? அந்த விஞ்ஞானியா ஆத்மா தான். அப்ப தன்னை உணர்ந்த மெய்ஞானி யாரு? அந்த மெய்ஞானியா ஆத்மா தான். அப்ப இங்க எல்லாமே ஆத்மா தான். அப்ப இங்க எல்லாமே அறிவு தான். அப்ப அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற பொழுது நீங்க ஏன் இதை பிரித்து பார்த்து இது விஞ்ஞானி, இது மெய்ஞானி, இது மனசு, இது புத்தி அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதுங்கப்பா? இதெல்லாம் புரிதலுக்காக பிரித்து பிரித்து சொல்றோமே தவிர உண்மையில் இங்கே இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு முடிவுக்கு வாங்கப்பா அப்படிங்கிறத இங்கே முடிச்சு வைக்க பார்க்குறாங்க ரிஷிகள். ஆனால் நமக்கு புரிஞ்சிக்க முடியல. நம்ம மீண்டும் மீண்டும் பல விவகாரங்களுக்குள்ளேயே போயிட்டு இது வேற அது வேறன்ட்டு இந்த டுவாலிட்டிக்குள்ளேயே இருந்து பழகின மனசு ஒரு நாளும் அந்த ஒருமைத்தன்மைக்குள்ளே நுழைய மாட்டேங்குது. அதனால வர்ற ப்ராப்ளம் இது. அதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அதனால் இங்கே அறியப்படும் பொருட்கள் அறிவுக்கு வேறாக இல்லை என்றாலும் அது அறிவின் அதிஷ்டானத்தில் அறியப்பட்டாலும் உண்மையில் அப்படிப்பட்ட அறியப்படும் பொருட்கள் வெறும் தோற்றம் மாத்திரமேங்கிறதுல என்ன தப்பு? உண்மை தானே. என்ன தப்பு? இப்போ நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு காது மூக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால காது அந்த பக்கம் இருக்கிறது உண்மை தான், மூக்கு அந்த பக்கம் இருக்கிறது உண்மை தான். என்ன மாதிரியே ஒரு முகமே இருக்கு அந்த பக்கம். இன்னும் ஏன் என்ன மாதிரியே ஒரு உடம்பே நிற்குது அந்த கண்ணாடியில் அந்த பக்கம். அப்போ அது நானாயிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது தோற்றம். இந்த பக்கம் இருக்கிற நான் தான் உண்மை. அப்போ இது மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஓமானத்தை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா வேற எப்படி தான் புரிய வைக்கணும்? அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆத்மாவை நான் எப்படி புரிய வைக்கிறது? அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஓமானத்தை வச்சு புரியும் போது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா மீண்டும் மீண்டும் உருவத்திலேயே போய் புரிஞ்சிக்கக்கூடாது. ஆத்மானா உருவம் மற்றது, அது நிர்குணம். ஆத்மானா அது அறிவு ஸ்வரூபம், அது எல்லையற்ற பேரறிவு. அப்ப அப்படிப்பட்ட அதனுடைய பிரகாசம், சித்து பிரகாசம் இந்த பிரபஞ்சமா விரியுது, கேலக்சியே அது உருவாக்குது. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் கேலக்சின்ட்டு. ஏன் பிரிக்கணும்? கேலக்சியை பிரிச்சிங்கன்னா அந்த கேலக்சியில சூரியன் இருக்குங்க, அந்த சூரியனை சுத்தி கோள்கள் இருக்குங்க, அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்குங்க, அந்த பூமிக்குள்ள ஜீவராசிகள் இருக்குங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதை எடுத்து விட்டோம்னா அது ஓடும். அவ்வளவு விஷயங்கள் எடுத்து பேசலாம். ஆனா எதுக்கு நம்ம அவ்வளவு விஷயங்களை பேசணும்? ஒட்டுமொத்த கேலக்சியே அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுல அந்த அறிவு இல்லாம இங்க எதுவுமே இல்லைங்கிறத ஒரே வாரத்துல புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதானே. இதை தாங்க சொல்றாங்க ரிஷி, ஒரே வாரத்துல புரிஞ்சுக்குங்க, பிரிச்சு பிரிச்சு பார்க்காதீங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா அந்த சுயம்பிரகாச அறிவின் வெளிப்பாடா இந்த பிரபஞ்சமே இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அதுக்கு வேற போயிட முடியுமா? அதுதான் அது. ஆனா என்ன ஒரு விஷயம்னாப்பா, அது உண்மையானு பிடிச்சிக்காத, அது தோற்றம் தான், அது மட்டும்தான் இருக்கு. அது இருக்கிறதுனால இங்க எல்லாம் உருவாக்கப்பட்டது போல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊடகம் தான் இங்க மனம்ங்கிற கண்ணாடி. அப்ப அந்த ஊடகமான மனம்ங்கிற கண்ணாடி இருந்தா உங்க உருவம் தெரியும் இல்லையா? இப்ப உங்க வீட்டுல வந்து நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க உருவம் தெரியும். நீங்க கண்ணாடி விட்டுட்டீங்கன்னா உருவம் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி நீங்க இந்த மனசுங்கிற கண்ணாடி வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உலகம் தெரியும். மனசை விட்டுட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடுது. என்னங்க உத்தரவாதம்? தூங்கும்போதுதான், தூங்கும்போது மனசை விட்டுட்டுறீங்கல்ல, அப்ப உலகம் மறைஞ்சி போகுதே, அதுதாங்க உத்தரவாதம். இது புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஆராய்ந்து பிரித்து புரிந்து அறிந்து அறியாதது அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் பெருசினாலும் எல்லாம் ஆத்மாவிடத்திலிருந்து தான் வெளிப்பட்டு கொண்டிருக்க முடியும். எனக்கு தெரியுதுன்னு சொன்னாலும் ஆத்மா தான் சொல்லும், எனக்கு தெரியலன்னு சொன்னாலும் ஆத்மா தான் சொல்லும். அதே மாதிரி நான் அறிவுன்னு சொன்னாலும் ஆத்மா தான் சொல்லும், நான் அஜ்ஞானின்னு சொன்னாலும் ஆத்மா தான் சொல்லும், அல்லது சூன்யம்னு சொன்னாலும் ஆத்மா தான் சொல்லும். அதுதான் ரிஷிகள் சொல்றாங்க. அந்த சூன்யம்னு சொல்றவன் யாருப்பா? புத்த மதத்துல கேள்வி கேட்டாங்க இல்ல, இதே பஞ்சதசையில நான் முன்னாடி பாடம் எடுக்கும்போது புத்த மதம் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அங்க வந்து சூன்யம் வெட்ட வெளி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களப்பா. ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைன்னு சொல்றவன் யாரு? அவனை பாரு ஃபர்ஸ்ட்ங்கிறான். அப்ப அப்படி சொல்றவன் யாரோ அவன் தான் நீ. அப்ப அதுதான் அறிவு, அதுதான் ஆத்மா, அப்படி புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டா இங்க அறிந்தும் அறியாததும் எல்லாம் ஆத்மா தான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஆனா நீங்க அறிந்து கொண்டதை வந்து ஆப்ஜெக்டா வெளியே பார்த்துக்கிட்டு அது சப்ஜெக்டுக்கு வேறா இருக்கு, சப்ஜெக்டுக்கு வேறா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. சப்ஜெக்ட் இருக்கிறதுனாலதான் ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இங்க எங்க இருந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு ரெண்டு பேர் வைக்கணும் அவசியமே இல்லை. ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அதுதான் சப்ஜெக்ட்னு வச்சுட்டு விட்டுடலாம். ஏன்னா ஆப்ஜெக்டே இல்லையே, சப்ஜெக்ட் இருக்கிறதுனாலதானே ஆப்ஜெக்ட் வருது. அப்ப நான் இருக்கிறதுனாலதானே உலகம் வருது. அப்ப உண்மையில் எது இருக்கு? நான் மாத்திரமே இருக்கு, என்னுடைய இருப்பு மாத்திரமே இருக்குன்னு புரிஞ்சுட்டா நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு இங்க நிரூபணம் பண்ணுது சாஸ்திரம். அப்ப இதான் விதித அவிதித அதீதம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அறிந்தும் அறியாததும் இரண்டையும் தாண்டியது அப்படின்னு அந்த இடத்துல நிரூபணம் பண்றாரு. அதை வந்து நம்முடைய உபநிஷதங்கள்லாம் சொல்லும். கதோபனிஷத்துல பார்க்கும்போது அந்யதேவ தத் விதித்தாத் அதோ அவிதிதாத் அதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அது அறிந்ததும் அல்ல அறியாததும் அல்ல அப்படின்ட்டு இதே கடவுபனிஷத்து பேசும், ஆத்மாவை பத்தி பேசும்போது. அப்ப நம்ம படிக்கும்போது ஒரே குழப்பமா இருக்கும், என்னங்க ஆத்மாவை அறிந்ததும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் அறியாததும் இல்லைங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்குங்களேன்னு கேட்டா, அதுக்கு தான் அந்த இடத்துல குரு மூலமா அதை படிச்சாதான் புரியும். ஏன்னா நாமளா படிச்சுட்டோம்னா என்னங்க அறிந்ததும் இல்லைன்னு சொல்றீங்க, அறியுதுன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் குழம்பும். அதனாலதான் அவங்கவுங்களே படிக்க கூடாது, குரு மூலமா படிக்கணும். ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு குரு மூலமா தான் சாத்தியம், தானா புரிஞ்சுக்கிற அந்த அறிவு நம்ம இடத்துல இல்லை. அப்ப அதுக்கு தான் இங்க குரு சிஷ்ய பரம்பரை தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குரு மூலமா போய் ஒரு சிஷ்யம் படிக்கிறான் அப்படின்னா அந்த குரு கரெக்டா சொல்லி கொடுப்பாரு, இப்படிதாப்பா இந்த முறையில தான் நீ போகணும், நீயா கண்டதை வளர்த்திட்டு இருக்க கூடாது, இங்க வந்து வேதம் ரிஷிகள் இப்படிதான் பேசியிருக்காங்க, உபநிஷத்து பாரு இதை இப்படி சொல்லுது அப்படின்னு அவர் ஒவ்வொன்றையும் புரிய வைப்பாரு. அப்ப அதை ஒரு சிஷ்யம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் குருவாயிடுவான், எதிர்காலத்துல நிச்சயமா அவன் குருவாவான். ஏன்னா அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் இல்லையா. அப்படி புரிஞ்ச பிறகு அவன் குருவான உடனே அவன் சிஷியனை கரெக்டா வழி நடத்துவான். அப்படிதான் குரு சிஷ்ய பரம்பரை வந்து நம்ம பாரத தேசத்துல வந்தது. ஆனா இப்ப எப்படின்னா எதுவுமே தெரியாமையே குரு ஆயிடுறாங்க. இப்ப குரு ஆகிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது. இப்பெல்லாம் பாடம் வந்து படிக்க வர்றதை யாருமே விரும்புறது இல்லை, படிப்பை கத்துக் கொடுக்கத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நம்ம கிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து அவங்க அந்த இடத்துல எப்படியாவது போடணும். அந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பயங்கரமான மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுவாங்க, டெய்லி காலையில் நீங்கள் குட் மார்னிங் மட்டும் வராது, அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாரு, உனக்கு நான் அறிவு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தவொடனே பாரு இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியும். உடனே நீங்கள் அதை படித்த உடனே அதை அனுப்பிச்ச ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவர் எங்கிருந்தோ ஒரு உருவி இங்கே அனுப்பியிருப்பார். அப்புறம் இவர் இதை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஆ இதை நான் இவனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இவர் அவருக்கு அனுப்புவார். இப்படியே இந்த ஃபார்வர்ட் ஆகும் மெசேஜ் பாருங்க, காலையில் 6 மணி ஆச்சுன்னா குட் மார்னிங்கிற மெசேஜுக்கு அப்புறம் உலகத்துக்கே அறிவை புகட்டுவாங்க இந்த ஜனங்க. எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மெசேஜ் ஃபார்வர்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி வரும், அதை ஒருத்தர் மாற்றி மாற்றி படிப்பான். ஆனால் எவனுக்கும் புரியாது, ஏன்னா அது எவன் படித்து புரிஞ்சுக்கிட்டு அனுப்புகிறான், அவன் ஃபார்வர்டு பண்ணுறதுனால அது அட்ராக்ட் ஆகிடுது, அப்படியே மற்றவன் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் பட் என்ன நடக்குது தெரியுமா, சும்மா அப்படியே மைண்ட்லேருந்து ஸ்கிப் ஆகி தான் போகும், அது மைண்டுக்குள்ளே போய் வேலையெல்லாம் செய்யாது, அந்த கமெண்டெல்லாம் வேலையெல்லாம் செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு எப்போ தொட்டு காட்டுறாரோ அப்போது மட்டும்தான் அது என்னன்னு புரியும் சாதகனுக்கு. இல்லைனா அவனா தனிப்பட்ட முறையில் 1000 ட்ரைனிங் எடுத்தாலும் 1000 தடவை அந்த புக்கை திருப்பி திருப்பி படித்தாலும் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் இதை போதிக்கிறாங்க. ஆனால் எப்போ குரு தேவையில்லை, நானே குருவாயிட்டா குரு தேவையில்லை. அதாவது நான் இந்த பாடத்தை படித்து முடித்து எல்லாம் தெளிவான பிறகு எனக்கு குருவும் நானும் வேறு வேறு இல்லைங்கிற அந்த புரிதல் வந்துவிட்ட பிறகு என்னிடத்துலேருந்து குருவை பிரிக்க முடியாது, குருவின் இடத்துலேருந்து நான் பிரிந்தவன் கிடையாது. அப்போதான் ஆதிசங்கர் என்ன சொல்கிறாரு, நான் குரு நான் சிஷ்யா, அங்கே குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த நிலை என்ன நிலை, நான் குரு நான் சிஷ்யாங்கிற நிலை என்ன, ஆத்ம நிலை. ஆனால் இங்கே வந்த உடனே ஒருத்தர் உள்ளே பூந்துருவார், அப்போ தான் கிளாஸ்க்கு முதல் முதல் வருவார். இங்கே குரு நீ குரு கிடையாது நானும் குரு கிடையாது, நீ சிஷ்யம் கிடையாது நானும் சிஷ்யம் கிடையாது, அதனால் நானும் சொல்லுவேன் நீயும் சொல்லு ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் ஒரு குருடா விடுவார், அவர் ஒன்று விடுவார், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ குரு இல்லை நான் குரு இல்லை, நீ சிஷ்யம் இல்லை நான் சிஷ்யம் இல்லைன்ட்டு பேசிக்குவாங்க, ரெண்டு பேருக்குமே புரியாது. இப்படி தான் இன்றைக்கு சாட்டிங் எல்லாம். இன்றைக்கு சாட்டிங் என்னன்னா, ஒன்று நீ குரு இல்லை நான் தான் குருங்கிற மாதிரி ஒரு ஈகோ, இல்லைனா நீயும் குருவும் இல்லை நானும் குருவும் இல்லை இங்கே எல்லாம் பொது அப்படின்னு அனுப்புகிற சாட்டிங். இப்படி இருந்தால் எப்படிங்க புரியும், ஒருத்தருக்கும் புரியாது. அதனால தான் இங்கே உபநிஷத்தெல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த பாரம்பரியம் அந்த சனாதன தர்மத்தினுடைய அந்த ட்ரெடிஷன் வந்து வாழையடி வாழையாக வரணும். குரு சிஷ்ய பரம்பரையில் ஒவ்வொரு பாடமும் குருவினுடைய இதில் படிச்சுட்டு வந்து தான் சிஷ்யம் மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுக்கணும், இல்லைன்னா இவன் பாட்டு இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு போயிடுவான், அதனால் மக்கள் குழப்பம் அடைவாங்க, மனோபாவம் மாறும், உலகம் மாறும், அப்புறம் அந்த அவங்கவங்க மனம் போன போக்கில் போயிட்டுருப்பான், அப்புறம் ஒரு சட்டன் ஸ்டேஜில் கடவுளே இல்லைம்பான், அப்புறம் நீயே கடவுள்ன்ட்டு என்ன ஆகிடுவான், சிவபெருமானா ட்ரெஸ்ஸு பண்ணிக்குவான். ஏன்னா அவனுக்கு என்ன, நான் கடவுள் அப்படின்னு இவன் எதிரில் இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லிட்டான் நீ தான் கடவுள்ன்ட்டு, உடனே இவன் நான் தான் கடவுளா, ஆமாம் ஆமாம் நான் தான் கடவுள் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவான், கடவீதியில் போய் புலி தோல் மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து போட்டுக்குவான், கையில் ஒரு சூழாயுதம் வாங்கிக்குவான், அப்புறம் பட்டையை போட்டுக்குவான், கொட்டையை போட்டுக்குவான், ஜடாமுடி விட்டுக்குவான், நானே கடவுள் அகம் பிரம்மாஸ்மி நானே சிவம் அப்படிம்பான். அப்போ இவனுக்கு புரிதல் என்ன, கடவுள் அப்படிங்கிறவர் சிவபெருமான் மாதிரி இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டான். இன்னொரு அம்மா என்ன பண்ணுவோம், நான் அம்பாள் அப்படிங்கும், ஏன்னா கடவுள் நான் தான் அப்படின்ட்டு அந்த அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு அம்பாள் மாதிரி நிற்கும். அப்போ இதெல்லாம் என்ன அறகுறை புரிதல், இப்படி தான் அகம் பிரம்மாஸ்மி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக அகம் பிரம்மாஸ்மின்னு சாஸ்திரம் எதை சொல்லுதுன்னா, அறிவை பேசிக்கிட்டு இருக்கு, அதுக்கு உருவமே இல்லை. இல்லாத உருவத்தில் நீ என்ன போய் சிவபெருமான் வேஷம் போடுறது, நீ என்ன அம்பாள் வேஷம் போடுறது, எந்த வேஷம் இங்கே போட முடியாது, வேஷம் போடுறதெல்லாம் மைண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற உடம்பே உண்மை இல்லைங்கிறத புரியாமல் அந்த உடம்பு மேலேயே ட்ரெஸ்ஸிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சன்னியாசியாக மாறுறதும் சாமியாராக மாறுறதும் அப்புறம் சிவபெருமானாவே மாறுறதும் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற கூத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது எதுக்கு புரிய வைக்கிற இந்த இடத்துல அப்படின்னா, அறிந்தும் அறியாததுங்கிற தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிற அடிப்படை விஷயம் தெரியாமல் சிக்கிக்கொள்கிற இந்த விவகாரம், இந்த விவகாரத்தில் வர்ற ப்ராப்ளம். அப்போ இதை தான் இங்கே சாஸ்திரம் எடுத்து சொல்லி, இங்கே உண்மையில் இருப்பது ஆத்மா மட்டுமே, அதன் அதிஷ்டானத்தில் இங்கே எல்லாம் அறியப்பட்டாலும் அறியப்படுபவைகள் எதுவும் உண்மை இல்லை, அதையெல்லாம் தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறது இங்க அத்வைதத்தினுடைய உச்ச நிலை. அந்த முடிவான உண்மையை இந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ நீ அறிவது அல்ல, நீ அந்த அறிவே அப்படிங்கிறத இங்க ஆழமா நிரூபிக்குது. அப்ப இங்க சாதகனுக்கான தியான வழி என்ன, இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வேறாக ஒரு பொருள் தெரியுது அப்படின்னு நீங்க ஒரு தியானத்துல உட்கார்ந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ நான் கண்ணை மூடி தியானிக்கிறேங்க, என்னுடைய நெற்றி போட்டில் ஒரு ஒளி வருதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ தியானத்தில் உட்காந்துட்டீங்க, நல்லா ஆழ்ந்த தியானம், அப்போ திடீர்னு என்னுடைய நெற்றி போட்டில் ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஒரு வெளிச்சம் வருது, ஒரு ஒளி வெள்ளம் பரவுது அப்படின்னா, அது ஒரு ஒளியை அறிந்தவன் யார், அறியப்படுது, அந்த இடத்துல ஒரு ஒளி அறியப்படுகிறது, அந்த ஒளியை அறிந்தவன் யாருன்னு தான் பார்க்கணும். அந்த ஒளியை பார்த்துட்டு அதுதான் கடவுள்னு முடிவு பண்ணிடக்கூடாது, அல்ல அதுதான் நான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த ஒளியை எது அறிகிறதோ அந்த அறிபவன் தான் இங்கு பிரம்மம். அந்த அறியப்படும் பொருள் தோற்றம் தான். அப்போ அந்த ஒளி உண்மை கிடையாது, அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் தான் உண்மையான பிரம்மம். அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல, நான் நிஷ்டையில் உட்காந்துட்டு அமைதி ஆனந்தம், அங்கே எதுவும் அறியப்படவே இல்லை. அப்போ எதுவுமே அறியப்படவில்லை அப்படின்னு அது வந்து சூன்யம்னு தவறுதலாக சொன்னாலும், அந்த சூன்யம் என்று அனுபவப்பட்டவன் யார்? ஒருத்தர் வெளிச்சத்தை பார்த்தா அவன் வந்து அதுதான் கடவுள்னு நினைச்சான், இன்னொருத்த ஒண்ணுமே பார்க்கல அவன் அதை சூன்யம்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ரெண்டுமே முரண்பாடான விஷயம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டாலும் அல்லது அறியவில்லை என்று சொன்னாலும் அதற்கு அதிஷ்டானமாக எது இருக்கிறதோ அதுதான் அதை அறியவில்லை என்று சொல்ல முடியும், அப்ப அறிகிறேன் என்றும் சொல்ல முடியும். அப்ப இங்க உண்மையில் என்ன தேடும் பொருள் எதுவோ அது நானே அப்படிங்கிறத மீண்டும் நிரூபணம் செய்யப்படுது அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படிதான் நம்ம இங்க வந்து எல்லாமே நமக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை, என்னுடைய இருப்பினால்தான் இங்க எதுவுமே இருக்க முடியும், அது வந்து ஒளியாகவும் இருந்தாலும் சரி இருளாக இருந்தாலும் சரி. இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப ஒளி மட்டும் தெரிஞ்சதுன்னா கடவுள்னு சொல்லக்கூடாது, இருளா தெரியுதுன்னா அங்க கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப நிறைய பேர் இப்படித்தானே பண்றான், ஒரு கேட்டகரி உருவத்துல கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஒரு கேட்டகரி கடவுளே இல்லைங்கிறான். ஆனா ரெண்டு பேருமே இதுல பேலன்ஸா யாருமே இல்லை இல்லையா? இங்க உருவத்திலையும் கடவுள் இல்லை, உருவம் இல்லாமே கடவுள் இல்லை, இங்க இருப்பது கடவுள் மாத்திரமே அப்படின்னு தன்னை உணர்பவன் யாரோ அவன் தானே கடவுள் ஆக முடியும். அப்படி யார் ஆகிறா? யாரும் அப்படி ஆகிறது இல்லை, எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்றைக்கும் அவன் வந்து தனக்கு வேறாக அதை அறியவே முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அதுதான் இங்க இந்த தியானத்தை நீங்க பண்ணணும். இப்படி தியானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வரும். ஏன்னா இதை கவனிக்கிறவன் யாரு, இதை பார்க்கறவன் யாரு, அல்லது ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றவ யாரு, நான் தியானத்துல உட்காந்து என்னையே மறந்துட்டேங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் அப்படியே ஆழ்ந்த இதுல போயிட்டேங்க அந்த பிரம்மா அனுபவத்துல இருந்தேன் அப்படின்னா, அந்த பிரம்மா அனுபவத்துல இருந்தேன்னு சொல்றவ யாரு, அந்த பிரம்மா அனுபவத்தை அனுபவித்தவன் யாரு? அப்ப அந்த பிரம்மா அனுபவம்ங்கிறது எப்படி இருந்தது? இருளா இருந்ததா ஒளியா இருந்ததா சொல்ல முடியல. அப்ப அப்படிதான் சொல்றேன், அப்படி எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் இருப்பதனால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு புரியுதோ அதுதான் உண்மையான பிரம்மானந்தம், அந்த நிலை தான் பிரம்மானந்தம். அதை விட்டு ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒண்ணுமே தெரியல நான் அப்படியே ஆழ்ந்த இதுக்கு போயிட்டேன் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல நிரூபணம் பண்றாரு. அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகம் என்ன புரிய வைக்கிறது? 18வது ஸ்லோகம்னா, அனைத்தையும் அறிகின்ற ஆத்மா அறிந்ததும் அறியாததும் ஆகிய இரண்டையும் தாண்டிய தூய அறிவு, சுத்த அறிவு அப்படின்னு இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 19வது ஸ்லோகம், போதே அப்பியனுபவோ எஸ்ய ந கதஞ்சன ஜாயத்தே தம் கதம் போதையே சாஸ்திரம் லோஷ்டம் நரசமாக்குதி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட ஆத்மா பற்றிய ஒரு போதனை, அதாவது ஒரு ஞானம், ஒரு அறிவு கிடைத்த பிறகும் அதற்கான அனுபவம் ஒருபோதும் எழாத வரை சாஸ்திரம் எப்படி போதிக்க முடியும்? அது மனித உருவில் இருக்கின்ற ஒரு மண்கட்டியை போல வல்லவா ஆகிவிடும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இங்க சாடுறாரு. யார சாடுறாரு? போலி சாமியார்களையும் போலி குருமார்களையும் இங்க திட்டுறாரு வித்யாரண்யர். ஏன்னா இப்ப ஆத்மாவை பத்தி ஒரு அறிவு கிடைச்சிடுச்சு, பிரம்மம் வந்து இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான அனுபவம் வரலையேப்பா, வெறும் பரோட்ச ஞானம் தான் இருக்கு. அதாவது அறிவு தான் ஆத்மா அப்படிங்கறத யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க, வேதாந்த படிச்ச எல்லாருக்குமே தெரியும். ஏங்க வேதாந்த படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கேனே, தெரியுமே கடவுள் யாருங்க? அறிவு தான் கடவுள் அப்படிங்களா? அப்ப அந்த அறிவு தானே, எந்த அறிவு சொல்றீங்க? நான் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற அறிவை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அப்ப எல்லா அறிவும் அறிவாக நீங்க இருக்கிறீங்க இல்லையா? அப்ப உங்களுடைய அறிவினால் இந்த உலகம் எப்படி இருக்குது? எல்லாம் நானா தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதா, அந்த உண்மையா தன்னுடைய சுயத்தை அவங்க அனுபவமாக்குனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க இல்ல. அப்படி இல்லாதவர்களே என்ன பண்றாங்கன்னா, அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாஸ்திரங்களை வெளி உலகத்துக்கு போதிக்க வருகிறார்கள். அப்ப போதிக்க வந்தா அவங்க அனுபவத்துக்குள்ள வராம போதனை செய்தா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. மனித உருவில் இருக்கும் ஒரு மண்கட்டியை போல ஆகிவிடும். ஏன்னா மண்ணுங்கிறது ஒரு ஜட பொருள் தான். அப்ப ஜடம் எப்படி அது பாட்டி கிடக்குதோ, ஒரு மண் உருண்டை கிடக்குதோ, அது மாதிரி இது ஒரு மண்டு உருண்டாங்கிறத சொல்லாம சொல்றாரு. அதாவது ஒரு சாமியார் வேஷத்துல இருந்துகிட்டு சாஸ்திரத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் மண் உரண்டான்ட்டார். இதுக்கு மேல என்ன பதில் சொல்ல முடியும் மகான்களால? அப்ப அப்படி சொல்றாரு. ஏன் அதை நாம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இப்படிதான், அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, தனக்கு அதை பத்தி தெரியாது, எவனோ ஒருத்தன் அனுப்புறான், அது இவனுக்கு பிடிச்சிடுச்சு, ஆனா அதனுடைய ஞானம் இல்லை, அதை உடனே நாலு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றான். அது எதுக்குப்பா ஃபார்வேர்ட் பண்றேன்னு நம்ம கேட்டோம்னா, அந்த நாலு பேரை நான் அறிவாளியா மாத்த போறேங்கிறான். ஏன் நீ அனுப்பிச்சு அவன் அறிவாளியா மாறணுமான்னு கேட்டா, ஆமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதை அவனும் தெரிஞ்சுக்கணுமல்ல அப்படிங்கிறான். நீ என்னப்பா அதை தெரிஞ்சுக்கிட்ட, கொஞ்சம் புரியுதுங்க, அவனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுமே, அதனால அனுப்பிச்சேன். நீயே கொஞ்சம் தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீயே அறகுறையா தான் இருக்கிற, அப்புறம் நீ அவனுக்கே முழுசா புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா, நான் எந்த அளவுக்கு அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனோ அந்த அளவுக்கு அவன் கொஞ்சம் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டுமே, அதனால அனுப்பிச்சேன் அப்படிங்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன ஆயிடும், எல்லாமே அறகுறையாயிடும். அறகுறையானா என்ன ஆகும்னா, இது அறகுறையா புரிஞ்ச மாதிரி அது அறகுறையா புரிஞ்சு எப்பவுமே முழுமையாக முடியாது. அதுதான் திருமந்திரம் சொன்னது, கடையில் கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழி விடுமாறு திருமந்திரம். அப்புறம் இதுவும் ஒரு குருன்னு சொல்லிட்டு இந்த குருவுக்கும் ஒன்றும் தெரியறது இல்லை, இது ஒரு குருட்டு குரு, இதுகிட்ட வர்ற சிஷியனுக்கும் ஒன்றும் தெரியறது இல்லை, அவன் ஒரு குருட்டு சிஷியன். இப்போ இவன் என்ன பண்ணுறான், குரு வந்து தம்பி அப்படியே நடந்து போகலாமா அப்படிங்கிறான். ஆ வாங்க சாமின்ட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் குருடர்கள், ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வழி காட்டலான்ட்டு போனான். எங்கே போவாங்க ரெண்டு பேரும், நேராக குழியில் தான் விழுவாங்க. ஏன்னா இவனுக்கும் கண்ணு தெரியாது அவனுக்கும் கண்ணு தெரியாது, ரெண்டு குருடுங்களும் ரோட்ல நடந்து போய் எங்க விழப்போகுது, குழியில தானே விழப்போகுது. அதை தான் திருமந்திரம் சொல்லுது, குருட்டு குருட்டு குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறுன்னா, ரெண்டு குருடுங்களும் சேர்ந்து குழியில விழப்போகுது. அது மாதிரி இங்க இந்த ரெண்டு அஜ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அஜ்ஞானியை உருவாக்க போறாங்க, வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை இந்த சமுதாயத்துல. இந்த சமுதாயத்துல அதான் நடக்க போகுது, அதான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு எல்லாரும் பீக்ல போயிடுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எவனுக்குமே சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோவில் உட்காந்துக்கிறான். அவனும் முழுசா தெரிஞ்சுக்கல, அதனாலதான் அந்த ஈகோவே, அந்த ஈகோ ஏன் வருதுன்னா, நானே பிரம்மம், பிரம்மம் போய் யாருக்காவது போதிக்குமாயா, பிரம்மத்துக்கு போதனை பண்ண வேண்டிய வேலையே கிடையாது, அது சுயமா இருக்குது, அதனால அதுகிட்ட போய் ஸ்பீச் பண்றதுக்கெல்லாம் வாயே கிடையாது, அதுக்கு அதுக்கு காதே கிடையாது, மூக்கே கிடையாது, புலன்களே கிடையாது, அந்த பிரம்மம் பேசுமா, அதனால நான் பிரம்மம்ப்பா, நான் உபதேசமெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி, நான் கொஞ்சம் நஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, அதுதான் மண் உரண்டை. ஆனா உண்மையான ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, சரியான மாணவனை உருவாக்குறாங்க. அது எப்படின்னா, அதுதான் குருகுல கல்வி. அதாவது 12 வருஷம் குரு கிட்ட படிக்கணும், வேதாந்த சாஸ்திரங்களை முறையா படிக்கணும். வரும்போதே கேட்பாங்க, நீ எதுக்காக வந்திருக்கிற, இந்த வேதம் படிச்சு சம்பாதிக்க வந்திருக்கியா, இல்ல ஆத்ம ஞானத்தை உலகத்துக்கு உபதேசத்துக்கு வந்திருக்கியான்னு கேட்பாங்க. எனக்கு பணம் பண்ற ஆசையெல்லாம் கிடையாது சாமி, நான் உண்மையும் ஆத்ம ஞானத்தை உலகத்துக்கு உபதேசிக்கணும், அதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா, அப்பதான் அதுக்கான பாடத்திட்டங்களை ஆரம்பிப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவாங்க. அது மாணவனுடைய திறமைக்கும் தகுதியை பொறுத்து பல வருடங்கள் ஆகும். ஒருத்தன் 6 வருஷத்துல கத்துக்குவான், ஒருத்தன் 12 வருஷத்துல கத்துக்குவான், ஒருத்தன் 15 வருஷம் கூட எடுத்துக்குவான். அவனுடைய பக்குவத்தை பொறுத்து அவன் படிச்சுட்டு எல்லாம் முறையா படிச்சுட்டு அப்புறம் அவன் தெரிஞ்சதை அனுபவம் ஆக்கின பிறகு உலகத்துக்கு உபதேசம் பண்ண வருவான். அப்படி வர்றவனால தான் அவங்ககிட்ட வர்ற மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கும் அவனால பதில் சொல்ல முடியும், அப்படி வர்றவங்களால தான் உண்மையை உணர்த்த முடியும். இல்லைன்னா இவன் அவன் கேட்கிற கேள்விக்கு இவனாலையும் பதில் சொல்ல முடியாது, அல்லது புத்தக அறிவிலிருந்து இவன் அப்படியே எடுத்து வாந்தி எடுத்தான்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா ஏற்கனவே ஃபார்வேர்டு பண்றவன் எப்படி கண்டுபிடிக்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் அனுப்பிச்சான், அவனுக்கும் ஒன்றும் தெரிய போறதில்ல, அனுப்பிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிறது தான் இங்க வேதாந்த பாடமெல்லாம். அப்ப இப்படி போகக்கூடாது இல்லையா, அதனால இங்க வந்து உண்மையா படிக்கணும்னா முறையா படிக்கணும், வேதங்கள் எல்லாம் முறையா படிச்சு முறையா கத்துக்கிட்டு முறையா மத்தவங்களுக்கு எடுத்து சொன்னா மட்டும்தான் அது ரீச் ஆகும். சும்மா ஒரு நாள் படிச்சுட்டு வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன்ட்டு நானும் குருன்னு சொல்லிட்டு இப்ப கர்மா தியரி பத்தி பேசினாரு, பிரம்ம காலையில கேள்வி கேட்டது ஒருத்தர் 3 பக்கம் எழுதிட்டாரு பயங்கரமா கர்மாவை. அப்ப 3 பக்கம் அவர் அந்த கர்மாவை எழுதுனா, உண்மையா சாஸ்திர ஞானம் உள்ளவங்க அந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இங்க கர்மாவே கிடையாது, எங்கிருந்து கர்மா இருக்கு, அப்ப எதுக்கு இந்த கர்மாவை பத்தி அவனை மாட்ட விடணும், உண்மையை மட்டும் சொல்லணும், இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி ஒருத்தரை லாக் பண்ணக்கூடாது. அப்ப இது மாதிரி ஆட்கள் கிட்ட போறது தான் அந்த குருட்டுத்தனமான வாழ்க்கை, அந்த குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடுறது. அப்ப இது மாதிரி போய் சிக்கிக்கிட்டு இவனை ஏதோ கர்மா இருக்கு, எனக்கு பாவம் வந்து சேர்ந்துச்சு, பரிகாரம் சொல்லுங்க சாமியம்பா, அப்பதான் இவங்க ஜோசியத்தை நடைமுறைப்படுத்த முடியும். நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஜோசியமே இல்லையே, அப்புறம் அந்த ஜோசியக்காரர் எப்படி வாழ்றது? அதனால ஏதோ ஒன்று இருக்குதுப்பா, உனக்கு இந்த கர்மா இருக்குது, இந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு பாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னா தான் இவருக்கு இன்கம். அந்த கோயில் குருக்களுக்கும் இன்கம், ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் இன்னைக்கு ஜோதிடமும் ஆன்மீகமும் இருக்கு. ஏன்னா உண்மைதான நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க மேல வருத்தப்பட்டாலும் நான் உண்மையை தான் பேசி ஆகணும். ஏன்னா நம்ம பேசுற சப்ஜெக்டே உண்மையை நோக்கி தானே போகுது, உண்மையை நோக்கியே பயணம் நம்மளது. அதனால இங்க பொய் சொல்லவே முடியாது, இதுதான் சத்தியம். அப்ப அதனால சும்மா இல்லாத ஒரு கடவுளை உருவத்துக்குள்ள கொண்டு வந்து இவரு தான் கடவுள்னு பில்டப் பண்றதும், இல்லாத ஒரு கர்மாவுக்கு பரிகாரம் பண்றதும் எவ்வளவு ஒரு அஞ்ஞானம்ங்கிறது யாருக்கு தெரியும், ஞானிக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த ஞான பாதையில பயணம் பண்றவனுக்கு உண்மை புரியும். அப்ப அவன் தான் அந்த சரியான குரு கிட்ட போய் சரியான புரிதல்ல இங்க ஒண்ணுமே அடையறதுக்கு இல்ல, அனுபவிக்கிறதுக்கு இல்ல, எல்லாம் இந்த மாதிரி தோற்றத்தை வச்சுக்கிட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு புரிஞ்ச பிறகு விழிச்சுக்குவான். அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. மற்றபடி விழிக்காம இது உண்மை அது உண்மைன்னு எதையா உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், அவன் எப்படி விழிச்சுக்கிறான், அவன் கனவு கண்டும் போது பயந்துட்டுற மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப இப்படிதான் இன்றைய உலகம் போயிட்டு இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன்னா மண்கட்டிங்கிறாரு பாருங்க, லோஸ்டம் அப்படின்னா மண்கட்டின்னு பேரு. அப்ப இங்க இடத்துல மண்கட்டி அந்த வித்தைய போதிக்கிறவன் மனித உருவில் இருக்கின்ற மண்கட்டியை போல வல்லவா ஆகிவிடும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரத்தை கேட்கிறார், அறிவை பெறுகிறார் ஒருவர், ஆனால் அது அவருக்கு உள்ளார்ந்த அனுபவம் ஆகவில்லையே. உள்ளார்ந்த அனுபவம் ஆகாமல் அதை எப்படி மற்றவருக்கு அவர் உபதேசிக்க முடியும், அதுவல்லவா இங்கு பிரச்சனை. அப்ப அவரவருக்கு தெரிஞ்சதை அவரவர்கள் எடுத்து சொல்ல போனா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர்கள் இருக்கிறாங்க, ஆயிரம் ஆயிரம் பேர்கள் அவரவர்கள் பாணிகள் இந்த உலகத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அதாவது கேட்கறவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், நீங்க என்ன டாபிக் வேணா எடுத்து பேசுங்களேன், அது கேட்கறவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியாது, அதனால அவன் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பான். அதனால ஜனங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு அதுல இன்கம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போறாங்க. ஆனா உண்மையா தேடுறவனுக்கு அது ஒரு நாளும் அவனுடைய மனதுக்கு ஒப்புக்கொள்ளாது. ஏன் ஒப்புக்கொள்ளாதுன்னா அவனுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. என்ன சொன்னாலும் இல்ல இல்ல இது செட் ஆகாது, இதுக்கு மேல ஏதோ இருக்கு, இதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவன் தான் உண்மை குருவை சந்திப்பான். அந்த உண்மை குரு கிட்ட இருந்து அவன் விஷயத்தை வாங்கும் போது நிறைவாயிடுவான். அவன் தான் உண்மையான இந்த அத்தியாத்ம ஞானத்துக்கு தகுதியானவன். ஆனா இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி அலைஞ்சுக்கிட்டு, நான் இங்க கொஞ்சம் சொன்னா இதுவும் நல்லா இருக்கு, அங்க கொஞ்சம் சொன்னா அதுவும் சூப்பரா இருக்குன்ட்டு கதை கேட்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு நாளும் தேராது. ஏன்னா அது டைம் பாஸ்க்கு வேணா கேட்கலாம், இவர்கிட்ட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம்ட்டு, ஆனா பிரயோஜனம் இருக்காது. என்ன காரணம், புரியாதுங்கிறதுனால. ஏன்னா அந்த புரிதலற்ற தன்மை அது, அது உள்ளார்ந்த அனுபவத்துக்கு வழிவகுக்காது. அப்ப இங்க உண்மை என்ன, ஒரே இருப்பை உணரணும், அது அறிவு. அப்ப அந்த அறிவை உருவாக்க அந்த அறிவை உணர்வதற்கான ஒரு ஊடகம் தான் இங்க மனசு உடம்பு. அப்ப இந்த மனதே உடம்பை எப்படி நம்ம உபயோகமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உண்மை வழியை காட்டி கொடுக்குற உண்மையான குருவை நம்ம பிடிக்கும் போது மட்டும்தான் அந்த உண்மை தன்மை நமக்கு வெளிப்படும். அதுதான் பாரம்பரியமா மாறும், அது பரம்பரை பரம்பரையா தொடரும். அப்போதான் இந்த கல்வி முறை அழியாமல் இருக்கும், இல்லைன்னா இந்த கல்வி முறை அழிஞ்சிடும். இப்ப உண்மையிலேயே இந்த சனாதன தர்மத்தினுடைய இந்த வேதாந்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்குன்னா என்ன காரணம்னா, அந்த குரு பரம்பரையில வர்றதுனால தான், அந்த குரு சிஷ்ய பரம்பரையில வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இது வந்து அழியாம இருக்கு. இல்லைன்னா சாதாரண ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூரா வெளியே போட்டு மக்களை திசை மாற்றி கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நமக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டுல நமக்கு யாரெல்லாம் குரு தெரியுமா, ஓஷோ, கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இன்னும் யாரோ பேர் இருக்கு, நிறைய வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எல்லாம் இப்ப இன்னும் என்னமோ பேர்லாம் வந்துட்டாங்க, இப்ப பயங்கர பயங்கரமான பேர்ல எல்லாம் வராங்க. அவங்க தான் அதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க நம்ம இந்தியாக்குள்ள. அந்த இமேஜை கிரியேட் பண்ணி அவங்க தான் என்னமோ இந்த அறிவை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, அவரு மாதிரி யாருங்க சொல்ல முடியும், இவரு மாதிரி யாருங்க சொல்ல முடியும், இவரு தாங்க எனக்கு உண்மை குரு, இவர் வழிகாட்டுற மாதிரி யாரும் காட்ட முடியாது, அப்படி இப்படின்ற ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பயங்கர பாப்புலாரிட்டியா மக்களிடத்துல மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல பில்லியன் மில்லியன் டாலர் செலவு பண்ணி அதுக்கான ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா இந்த மாதிரி போய் அதுதான் இவனும் தேரமாட்டான் அவனும் தேரமாட்டான், அப்படியே போய்கிட்டு இருக்கோம். காலம் மாறிக்கிட்டே இருக்கும், உலகம் போயிட்டே இருக்கும், இப்படியே இருமைகள்லயே வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா இதெல்லாம் வந்து வசனம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா இங்க உண்மையான ஆத்மாங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு வசனமே கிடையாது. உண்மையான ஆத்மாவை காட்டணும்னா என்ன செய்யணும், மௌனம் தான் பண்ணணும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணாரு, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி, இப்ப வந்த குரு ஓசோவோ என்ன கிருஷ்ணமூர்த்தியோ ஜேகேவோ ஏகேவோ பிகேவோ யாருமே கிடையாது. ஆதி குரு தட்சிணாமூர்த்தி வந்தாரு, நான் இப்படி சொல்லித்தரேன் அப்படி சொல்லித்தரேன்ட்டு பயங்கரமா பில்டப் படிச்சிருக்கலாம்ல, அவரை விடவா பில்டப் படிக்கிறதுக்கு வேற எவனுமே கிடையாது இல்ல. அப்போ ஆதி குரு வரும்போது எவனுமே கிடையாது. அப்ப அவர் எவ்வளவு பில்டப் பண்ணிருக்கலாம், ஒரு பில்டப்பும் பண்ணல. வந்தாரு, சும்மா சின் முதிரை காட்டினாரு, சும்மா உட்கார்ந்துருந்தாரு, அவ்வளவுதான். அந்த உபதேசத்தை உள்வாங்கக்கூடிய நாலு பேர் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, அவங்கதான் சனகாதி முனிவர்கள். அப்ப அந்த நாலு பேர் உள்ள வாங்கினாங்க, பிரம்ம ஞானம் வந்துருச்சு, உலகம் பிறக்கவே இல்லை. அப்புறம்தான் என்னடா இது, இவங்க நாலு பேரால உலகம் பிறக்கலையே அப்படின்ட்டு திருப்பி பிரம்மா உலகத்தை உண்டு பண்றாரு. அவரு தான் மைண்டு, அந்த மைண்டு கிரியேட் பண்ணதான் இந்த கிரியேஷன். அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஜீவர்கள், அதுல நிறைய ரிஷிகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்தது. அது ஒரு பெரிய கதை, அது இப்ப போன டைம் ஆயிடும். அப்ப இது மாதிரி இந்த படைப்பின் சாராம்சத்தை நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, உண்மையான உங்களுடைய இறுதி இலக்கு எங்க முடியும்னா மௌனத்துல தான் முடியும். சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அங்க சைலன்ஸ் தான் நம்முடைய இருப்பு, ரியாலிட்டி சோர்ஸ். அப்ப அங்க போகும்போது அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அங்க அமைதி தான் இருக்கு. அந்த அமைதி தான் நானே அமைதியா இருந்துகிட்டு நான் வெளியே ஏதோ அமைதியை பிடிக்கிறேன், அமைதியை பிடிக்கிறேன்னு எந்த அமைதியை பிடிப்பப்பா? இமயமலையில போய் பிடிச்சிட்டு வரங்க, போய் பிடிச்சிட்டு வா. அந்த அமைதி இமயமலையில மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அமைதிங்கிறது சந்தக்கடையில இருக்கு, இமயமலையில இருக்கு, அது வெளியில்ல, உன்னிடத்துல இருக்கு. அது என்னிடத்துல இருக்கு என்று நான் உணரும் போது இந்த உடலும் மனசும் சந்தக்கடையில இருந்தா என்ன, இமயமலையில இருந்தா எனக்கு என்ன, அது நான் இல்லைல்ல. அந்த அமைதியை அனுபவிக்க வேண்டிய விஷயம் அந்த உடலும் மனசோ கிடையாது இல்ல, அது என்னுடைய சுயம் அல்லவா? என்னுடைய சுயத்துல அமைதியில ஆனந்தத்துல இருக்கிற என்ன போய் இமயமலையில போய் அமைதி அனுபவிங்கன்னு சொல்லி இமயமலையில காவி வேட்டி கட்டி அனுப்பி வச்சாலும் நான் அடைய மாட்டேன். சந்தக்கடையில போய் நீங்க மீன் மார்க்கெட்ல நின்றுகிட்டு அடையுங்கன்னாலும் அடைய மாட்டேன். ஏன்னா எனக்கு புரியல, இந்த பக்கம் போனாலும் புரியாது, அந்த பக்கம் போனாலும் புரியாது. ஆனா ஞானிகளுக்கு தன்னை உணர்ந்த பிறகு இங்க எங்க சந்தக்கடை இருக்கு, எங்க இமயமலை இருக்கு, அமைதி ஸ்தலம் எங்க இருக்கு, அல்லது அமைதியற்ற ஸ்தலம் எங்க இருக்கு, இங்க ஆர்ப்பாட்டமும் இல்லை அமைதியும் இல்லை, ஏன்னா நான் மாத்திரமே இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பு. அப்ப தன்னிருப்பை தான் உணர்ந்து கொண்ட பிறகு இங்கு தனக்கு வேறாக ஏதும் இல்லை என்ற பொழுது அங்கு ஏது இருமைகள் இருக்கிறது, அங்கு இருமைகளே இல்லை. ஆனால் இப்படி இருமைகளற்ற ஒருமைத்தன்மையை உதவாத விஷயங்களாக மாற்றி ஊருக்கு உபதேசம் பண்ணுகின்றவர்கள் தான் ஏராளம். ஆனால் இவர்கள் எல்லாம் அத்வைதத்தை படித்திருந்தாலும் ஆத்ம ஞானம் இல்லை, ஆத்ம அனுபூதி இல்லை, அனுபவம் இல்லை என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் மனிதனை போல தெரிகின்ற மண் உருண்டைகள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். இதுக்கு மேல நம்ம அடுத்த ஸ்லோகம் டைம் இல்லை, பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தை முறையா படிக்கிறதுக்கு மூன்று படிகள், சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். குரு சொல்றத கேட்கணும், காது கொடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை முதல்ல சாதகனுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வரலன்னா அவன் சிஷியனா வர்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் பேஸ்மெண்ட்டு, சமதமாதிகள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, வைராக்கியம், தன்னம்பிக்கை எல்லாம் அவனிடத்துல இருக்கணும். அவன் மட்டும்தான் சாஸ்திரத்தை கேட்க முடியும். அப்ப அவன் தான் சாஸ்திரத்தை கேட்க தகுதியான மாணவன், அவன் தான் அதிகாரி. அப்படிப்பட்ட அதிகாரி இந்த சாஸ்திரத்தை கேட்டா அவனுக்கு நிச்சயமா சந்தேகம் வரும், எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப சந்தேகம் வந்தா சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும், குரு கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். அப்ப சந்தேகம் தெளிவாகிய பிறகு மனநத்துல அவன் பயிற்சி படைந்து பெருமை அடைந்த பிறகு அடுத்தது அவனுக்கு தான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பு உணரப்படும். அப்ப அதில் அவன் நிலை நிற்க வேண்டும். அப்படி அவன் சிரவண, மனன, நிதித்தியாசனம் ஆகிய இந்த மூன்றில் கடைசியா அந்த நிதித்தியாசனம் என்ற மூன்றாவது அனுபவம் உண்டாகவில்லை எனில் அவன் மனித உருவில் இருக்கின்ற மண் கட்டி அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதனால நிறைய பேர் வந்து சாஸ்திரத்தை கேட்கலாம், அந்த சாஸ்திரத்தினுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம், அதை நாலு பேருக்கு உபதேசம் பண்ணலாம், ஆனா அனுபவம் ஆச்சா, நிதித்தியாசனத்துல நின்னியா, நிக்கல. அப்ப எதுக்கு நீ வந்து சாஸ்திரத்தை உபதேசிக்கிற, நீ என்னத்த சாஸ்திரத்தை மற்றவங்களை புரிய வைக்க முடியும், நீ எப்படி புரிய வைப்ப, உனக்கே புரியல நீ எப்படி அவனுக்கு புரிய வைப்ப, அது நடக்காது. அப்படி புரிய வைக்கிறேன்னு சொன்னா தப்பு தப்பா தான் புரிய வைக்க முடியும், தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறவங்க தப்பான பாதையில தான் போவாங்க, அப்ப அவங்க கடவுள் மேல கன்ஃபியூஷன் ஆவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க தான் இப்ப ரெண்டு கட்டான கடவுளை மாத்திக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா, அந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா, சிவபெருமானை கும்பிட்டா சூப்பரா இருக்குமா, பெருமாளை கும்பிட்டா அருமையா இருக்குமா, இல்ல இதை விட பெரிய கடவுள் அல்லாஹ் இருக்காரா, அல்லது இயேசு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு மதம் மாறி போற அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாதனைகள். அதெல்லாம் என்ன, ஏன் இப்படி ஆச்சுன்னா இப்படிப்பட்ட சாதகர்களால உண்டாக்கப்பட்டதுதான் பிரச்சனை. அதனால ரிஷிகள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை வந்து வித்யாரண்யனும் வருத்தப்பட்டுதான் இப்படி எழுதுறாரு. அந்த காலத்துல அவர் வந்து எழுதும் போதே அவர் கோபமாவே திட்டுறாரு, எழுதும் போது கூட சாந்தமா சொல்ல மாட்டேங்கிறாரு, மனித உரிமையில் இருக்கின்ற மண் உருண்டைகள்ன்றாரு. அப்ப ஏன் அப்படி திட்டுறாருன்னா, அன்னைக்கே இப்படி இருந்திருக்கிறானுங்க, அப்ப இப்ப எப்படி இருந்திருப்பாங்கன்னு நீங்க யோசனை பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலேயே மண் உரண்டைங்க நிறைய இருந்திருக்கு. அப்ப இந்த காலத்துல ஏகப்பட்ட மண் உரண்டைகளா இருக்கும். அப்ப எப்படி இந்த வித்தையை வந்து மக்கள் எடுத்துக்குவாங்க? அதுதான் எல்லாரும் குருவாயி எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, யாரும் கேட்க தயாரா இல்லை. அப்ப அதுதான் பிரச்சனை. அதனால யார் ஒருவனுக்கு உண்மையா தன்னை உணர்ந்து தன்மயமாகணும்னு ஆசைப்படுறானோ அவன் முதல்ல சரண்டர் ஆகணும், குருவினிடத்துல சரண்டர் ஆகணும். அப்ப மட்டும்தான் சாஸ்திரம் உள்ள போகும், அப்பதான் அது வேலை செய்யும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாம் புரியும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. அது அப்படியே ஈகோலயே ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு இல்லை, அன்ற காலையில இருக்குங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு நிரூபணம் செய்து, உபநிஷதங்களும் ஒப்பீடு செய்து, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யாகா அப்படின்னு ஒரு மந்திரா இருக்கு கதோ உபநிஷத்துல. இங்க வரும் வார்த்தைகளால் பேச்சால் அடையப்படுவது அல்ல எது, ஆத்மா. சும்மா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அதை அடைஞ்சிட முடியுமா? அனுபவமா காட்டி கொடுக்கணும், குருங்கிறவரு காட்டி கொடுக்கணும் வித்தைய. அப்ப அப்படி காட்டி கொடுக்கும் போது அந்த குரு மேல அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அந்த குருவை ஃபாலோ பண்ணணும், அப்ப அந்த குரு எப்படி அவங்க சிஷியனை தன்னுடைய குழந்தையா அவனை இந்த விஷயத்த காட்டி கொடுக்கணும், அப்ப இதெல்லாம் எப்படி, அந்த அளவுக்கு அங்க குரு சிஷ்ய உறவுங்கிறது ஒரு பலமான உறவாக சாஸ்திரம் பார்க்குது. அதுதான் இங்க இந்த இடத்துல வித்யாரண்யர் அதை புரிய வைக்கிறாரு. அதனால வெறும் புற அறிவால் கிடைக்கக்கூடிய ஞானம் அல்ல இந்த அத்தியாத்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். அது நம்முடைய சுயம் என்பதை சரியான முறையில் உணரும் போது மட்டும்தான் அனுபவமாகும் அப்படிங்கறது இந்த இடத்துல புரிய வைக்கிறது தான் இந்த ஸ்லோகம். அதே மாதிரி ஒரு எச்சரிக்கை இந்த ஸ்லோகத்துல சொல்றது என்னன்னா, கேட்டது போதும் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் வந்து போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் கடவுள் உபநிஷத்து படிச்சுட்டேன், தைத்திரிய உபநிஷத்து படிச்சுட்டேன், இதுல சொல்லாததான் அதுல சொல்ல போறாங்க, அதுல சொல்லாததான் இதுல சொல்ல போறாங்க, அதனால எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணு படிச்சா போதும், நானே பிரம்மம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சுன்னு சொல்றதே மைண்டினுடைய அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றது மைண்டினுடைய அகங்காரம். ஏன்னா நீங்களா விடக்கூடாது, இங்க அதுவா தான் வேண்டான்னு விடும். அது எப்போ விடும்னா, நீங்க ஞானியான பிறகு எல்லாம் உங்களுக்குள்ளேயே வரும், எல்லா உபநிஷத்துகளும் உங்களுக்குள்ள இருக்கும், அப்போ நீங்க விடலாம். ஏன் விடலான்னா, அங்க நானே அதுவா மாறிட்டேன், அந்த உபநிஷத்தாவே மாறிட்டேன், அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, வேதமா நானே இருக்கிறேன், அந்த வேதமாவும் நானே இருக்கிறேன், எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நானேன்னு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் தேடுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நிலையில நான் பூரணத்துவம் அடைஞ்சிட்டா அவன்தான் பிரம்மம், அவன்தான் ஞானி, அவனுக்கு தேவையில்லை. ஆனா அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த ஞானி மாதிரி ஆயிட்டேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவன் தன்னையே ஏமாத்திக்கிறான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதனால இங்க சும்மா நான் சாட்சி என்று நினைக்காதே, அதை நேரடியாக உணர வேண்டும். ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் நான் சாட்சி, நான் சாட்சி என்பது எதன் அடிப்படையில் அந்த அனுபவம் நிகழ்ந்தது என்று உணர வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விவேகத்தால விசாரணை பண்ணி தான் விடை காண முடியும். சரி, நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்.